الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد صلى الله عليه واله وازواجه وذرياته واصحابه واهل بيته اجمعين واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله ان التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانيه اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان صدق الله العظيم
சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறி என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் மேலான ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே மகாபாக்கள் சாபியோன்கள் சபவ சாபியங்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் முஹ்மீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக பிரார்த்திக்கிறேன். அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய மாளிகையிலே நேரவாசிருவதற்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹ் ஓய் பயந்து தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி எனக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வந்தியத்தை தப்புவாக இன்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹ் ஓய் பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் முஸ்லீங்களாக ஆக்கியிருக்கிறார். இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய கிருபையாக அருளாக இருக்கிறது. அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய அருள் என்னையும் உங்களையும் இஸ்லாமாக அல்லாஹ் ஆக்கியிருப்பது. எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் தெளிவான மார்க்கம், அந்த மார்க்கத்திலே எல்லா விடயங்களிலும் வழிகாட்டப்பட்டிருக்கின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிம்மதியை எங்கிருந்து பெற்றுக் கொள்ளலாம்? நிம்மதி சந்தோஷம் பரக்கத்தை ஒரு முஸ்லிம் வாழ்விலே அடைய வேண்டுமா? அந்த பரக்கத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எங்கிருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்ற விடயத்தை இன்றைய மசூபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் எல்லாம் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், யாரை அணுகி கேட்டாலும் சொல்லுவார்கள் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொல்லுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிய அளவுல தொழில்துறையில முன்னேறிய ஒருவரை கேட்டாலும் அவரும் சொல்லுவார் எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுவார். திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட கணவன் மனைவியை கூப்பிட்டு கேட்டாலும் அவர்களும் சொல்லுவார்கள் நிம்மதி சந்தோஷம் இல்லை. உண்மையிலே திருமணத்தின் ஊடாக சந்தோஷத்தை பெற முடியும் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆனால் திருமணம் முடிந்ததுக்கு பின்னால் இருந்த சந்தோஷங்களும் நிம்மதிகளும் வடுபட்டு போய்விட்டன என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் தொழிலுக்கு கிடைத்து விட்டால் எங்களுக்கு நிம்மதி கிடைத்து விடும் என்று, ஆனால் தொழில் கிடைத்ததுக்கு பின்னால் சொல்லுவார்கள் இருந்த நிம்மதியில் தொழிலால் போய்விட்டதே என்று சொல்லுவார்கள்.
எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் எதை நிம்மதியாக சந்தோஷமாக நினைக்கின்றோமோ அது சில வேளை எங்களுடைய நிம்மதியை பறிக்கக்கூடியதாக இருக்கலாம். சாதாரணமாக ஒரு ஏழை இருந்து யோசிப்பார், என்னை எல்லாம் பணக்காரன் ஆகிவிட்டால் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து விடுவேன் என்று அவர் யோசிப்பார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை ஏழையாக வைத்திருப்பது அவனுக்கு நிம்மதியாக இருக்கிறது. பணக்கார பணத்தை வைத்துக் கொள்ளப்படுகின்ற கஷ்டங்களை பார்க்கின்ற போது அவருடைய நிம்மதிகள்லாம் பணத்தின் ஊடாக பறிக்கப்படுகிறது. பணம் இருக்கிறதே ஒரு மனிதனிடத்தில் எப்போதும் இருக்காது. இரண்டு கால்களோடு வரக்கூடிய பணம் பல கால்களோடு சென்று விடும். நாம் ஏழையாக இருந்தால் பணக்கார ஒரு உறவு நட்பு கொண்டால் எங்களை கூட அந்த பணக்காரோடு கொள்ளக்கூடிய நட்பு ஒரு ஏழையையும் அந்த பணக்கார நட்பினூடாக அவனை வறுமையிலே மாற்றிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, பணம் இருக்கிறதே பணத்தினூடாக அதுதான் நிம்மதியை வைத்தது கிடையாது. பணம் எங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்கள் ஏழை, பணத்தை நாம் இன்னொருடன் வாங்குகின்றோமா நாங்கள் கடனாளி, பணத்தை நாம் இன்னொரு கொடுக்கின்றோமா நாங்கள் கொடையாளி, பணம் இருக்கிறது நாம் செலவழிக்க இல்லையா நாங்கள் கஞ்சன், பணத்தின் மீது அதிகமாக ஆசை வைக்கிறோமா நாங்கள் பேராசை பிடித்தவர்கள். எனவே பணம் இருக்கிறதே ஒரு மனிதனை பல கோணத்திலே மாற்றிவிடும். பணத்தினூடாக ஒரு மனிதன் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. சிலர் சொல்லுவார்கள், அல்ல ஆண் ஒரு மனைவி எனக்கு கிடைச்சிட்டா எனக்கு நிம்மதி கிடைத்து விடும் என்று அலஹி வந்துள்ள சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் திருமணம் முடிக்கின்ற போதும் அழகை மாத்திர நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்கிறானோ அல்லாஹ் அந்த மனிதனை இந்த உலக வாழ்வின் முடிவிலே அவன் இல்லை வாக்காமல் அவனுடைய அழகை எடுக்காமல் அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான். சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பணத்தை மாத்திர நோக்கமாக வைத்து செல்வத்தை மாத்திர நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்கிறானோ அந்த மனிதனை அல்லாஹ் ஏழையாக்காமல் மரணிக்க மாட்டான். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் பணத்தை பார்க்கலாம், அழகை பார்க்கலாம், அதே போன்று பரம்பரைகள் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விடவும் தீனை மார்க்கத்தை பார்க்க வேண்டும். மார்க்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே யாருடைய நோக்கம் அழகு மட்டுமாக இருக்குதோ அந்த மனிதனுக்கு எல்லாம் கேவலத்தை கொடுத்து விடுவான். யாருடைய நோக்கம் பணம் மட்டுமாக இருக்குதோ அந்த மனிதனை அல்லாஹ் ஏழையாக்கி விடுவான். எனவே நாம் நினைக்கின்ற எது நிம்மதியோ சில வேளை அது நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கலாம். சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் இதை விரும்பிக் கொண்டோம், இதிலே எங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சில வேளை நாங்கள் நினைக்கின்ற எதிலே நிம்மதி இருக்கிறது என்று நாங்கள் விரும்புகின்றோமோ சில வேளை அதே எங்களுடைய நிம்மதியை இல்லமாக கூடிய ஒன்றாக இருக்கலாம். உதாரணமா ஒரு ஏழை இருக்கிறார், அல்லாஹ் சாதாரணமாக பணத்தை கொடுத்திருக்கிறான். அந்த வகையிலே அந்த ஏழை சாதாரணமாக சந்தோஷமான முறையிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே வாழ்க்கையை கழித்து விடுகிறார். எனவே அன்பானவர்களே, உதாரணமாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சாதாரண மனிதனாக வாழ்ந்து விட்டு போகிறான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்திருப்பான். அவன் மிக மிக பெரிய பொறுப்புகளை கேட்டு அல்லாஹ்விடத்திலே அவன் மிக பொறுப்புதாரியாக மாறி அவன் நிம்மதி இல்லமாக்கிக் கொள்ளக்கூடும். அதனால் ஒரு மனிதனுடைய நிம்மதிக்கு இஸ்லாம் நான்கு வழிகளை சொல்லி தருகிறது. இந்த நாலு விடயத்திலும் கவனம் செலுத்துகின்ற போது நாம் எதிர்பார்க்கின்ற நிம்மதி அல்லாஹ் எங்களுக்கு தந்து வருவான். முதலாவது, எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி தேவையா? ஆன்மீகத்தில் இபாதத்துக்கு கவனம் செலுத்த வேண்டும். நாம் எல்லாம் இபாதத்துக்கு அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டும். அப்படி இபாதத்துக்கு ஆன்மீகத்துக்கு கவனம் செலுத்தவில்லை என்றால் நாங்கள் எவ்வளவுதான் வருவாய் சொல்லினாலும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தினூடாக அந்த தொழிலூடாக நிம்மதி கிடையாது. ஆன்மீகம் என்று சொன்னால் சொல்வது, திக்ர் செய்வது, அல்லாஹ்வுடைய கடமைகளை சொல்வது, இந்த விடயங்களை செய்கின்ற போது அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கிறான். அல்லாஹ் பரிசுத்த அல்லாஹ்வுடைய சொல்லுகின்றான், உள்ளங்களுக்கு அல்லாஹ் அமைதியை எதனால் வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதாக வைத்திருக்கிறான். திக்ரை அலமாக்கள் இரண்டாக பிரிப்பார்கள், திக்ரே லிசானி திக்ரே கல்பி, உள்ளத்தால் செய்யக்கூடிய திக்ர், கல்பால் செய்யக்கூடிய திக்ர், இரண்டாவது திக்ரே லிசானி நாவால் செய்யக்கூடிய திக்ர். ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்போதும் சதா அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்க வேண்டும். தூங்கினாலும் அந்த உள்ளிடம் அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்டதாக தூங்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நாவில் எப்போதும் திக்ர் இருக்க வேண்டும். ஒரு ஆபத்து ஏற்படுகிறதா, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறதா, நாவிலே திக்ர் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், யாருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கிறதோ, அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்றதோடு தொடர்பாக இருக்கிறதோ, நிச்சயமாக அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் அமைதியை கொடுப்பதாக அல்லாஹ் உறுதிமொழி இருக்கிறார். இன்னும் சொல்லவாக அலைஹி வஸல்லம் அவர் தக்கராத்திலே ஒரு கவலைப்பட்டார்கள், உம்மத்துடைய கண் குளிர்ச்சி, ஏன் உம்மத்துடைய சந்தோஷம், ஏன் உம்மத்துடைய நிம்மதி அல்லாஹ் தொழுகையில வைத்திருக்கிறார். சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை அல்லாஹ் செய்யவில்லை, தொழுகையை விடவில்லை. கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்துக்கு சொன்ன பாடம், தொழுகையில நிம்மதியை தேடிக்கொள்ளுங்க, தொழுகையில கண்குளிர்ச்சியை தேடிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், சின்ன ஒரு கல்யாணம் வந்துட்டா, சின்ன ஒரு பங்கம் வந்துட்டா, கண்ணியமானவர்களே, சின்ன ஒரு தடுமல் இருமல் வந்துட்டா, லேட்டா கூதல் வந்துட்டா, எத்தனை நேரம் தொழுகையில நாங்க விட்டு விடுவோம். எனவே சொல்லவாக அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்திலே உங்களுக்கு நிம்மதியை தேடிக்கொள்ளுங்கள், சந்தோஷத்தை தேடிக்கொள்ளுங்கள் வழிகாட்டினார். நாங்க எவ்வளவு நேரம் சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய தொகையை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு நாங்க எல்லாம் 5 நேரம் பரவாயில்ல தொழுகைகளை சொல்கிறோம். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் என்று ஒதுக்கி கொண்டால் 50 நிமிடம் நாங்கள் சொல்கிறோம். ஒரு மனுஷியானம் என்று வைத்துக் கொள்வோம், 12 மனுஷியானத்திலே ஒரு மனுஷியானம். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 24 மனுஷியானம், 24 மனுஷியானங்களிலே ஒரு மனுஷியானம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் சொல்கிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய ஆயுளை ஒரே ஒரு வருடம் சொல்கிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை 2 வருடம் சொல்கிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 4 வருடங்கள் சொல்கிறான். நோம்பு எடுத்து பாருங்க, 12 மாதங்கள்ல 1 மாதம் நோன்பு, 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் 1 வருடம் நோம்பு பிடிக்கிறான், 24 என்றா 2 வருடம் நோம்பு பிடிக்கிறான், 48 என்றா 4 வருடம் நோம்பு பிடிக்கிறான், 96 வருடங்கள் அந்த மனிதன் வாழ்ந்தான் என்றால் 8 வருடம் நோம்பு பிடிக்கிறான். 96 வயதில் அந்த மனிதன் மௌத்தாகிவிட்டான் என்று வைத்துக் கொள்வார். அந்த மனிதன் 96 வயதுல மௌத்தாகிவிட்டான் என்று வைத்துக் கொண்டால் வெறுமனே தொழுது 4 வருடங்கள், நோம்பு நட்டது 8 வருடங்கள். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லவியார்களே, ஆனால் இந்த 96 வருட வாழ்க்கையும் அல்லாஹ் பரக்கத்துள்ள நிம்மதி உள்ள வாழ்க்கையை ஆக்குவான். எதனால்? அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுத்ததால், அல்லாஹ்வுடைய கடமைகளை பாலாக்காமல் வாழ்ந்ததால். தொழுகை இல்லாமல் வாழ்ந்துவிட்டால் அந்த வாழ்க்கையிலே பரக்கத்து கிடையாது, அந்த வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது. எவ்வளவுதான் பணம் வந்தால் அந்த பணத்தின் ஊடாக நிம்மதியை அடைய முடியாது. எனவே முதலாவது எம்முடைய நிம்மதியை அடைய வேண்டுமா, ஆன்மீகத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, நிம்மதியை பெறுவதற்கு கண்ணியமானவர்களே, ஹலாலான சம்பாத்தியம், பிரயோஜனமான அறிவு, இந்த இரண்டும் இரண்டாவது வகையாக அவசியமாக இருக்கிறது. ஹலாலான சம்பாத்தியம் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹராமான முறையில பணங்கள் வந்தால் வீட்டிலே நிம்மதி இருக்காது. கஷ்டப்பட்டு வேலை தின்னு உழைத்து அந்த பணத்தினால் பறக்க, நாங்க இன்னொரு போய் கையேந்தி அவர் கொடுக்கின்ற ஹதியாவால் பறக்கத்து கிடையாது. எங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகலாம், ஆனால் அதில் பறக்கத்து கிடையாது. ஒரு மனிதன் வேறு சீந்து உழைக்கக்கூடிய அந்த உழைப்பில் தான் நல்லா பறக்கத்தை வைத்திருக்கிறான். தொழில் செய்வது என்பது இழிவல்ல, தொழில் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. எந்த சின்ன தொழிலாக இருந்தாலும் தொழில் செய்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரோடு சஹாபா ஸலாம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்து நீண்ட நேரம் அந்த மனிதனுடைய கையை விடாமல் இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இவ்வளவு நேரம் அந்த மனிதனுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இவருடைய கைகள் எல்லாம் அப்படியே அடையாளங்கள் கூட, அதாவது தேடுகின்ற தேடுவதற்கு கஷ்டமாக இந்த மனிதனுடைய கையிலே சில அடையாளங்கள், இவர் கஷ்டப்படுவதனுடைய அடையாளங்கள் கையிலே தென்படுகிறது. அதனால் இந்த மனிதனுடைய கையை பிடித்திருப்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கிறது. இந்த மனிதனை உற்சாகப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் இருக்கிறான், வேறு விஷயம் உழைக்கக்கூடியவர்கள், அலாலான உழைப்பு, இவருக்கு நான் மரியாதை உழைப்பாளியை, அந்த வேறு கஷ்டப்படக்கூடிய அந்த தொழிலாளியை மேன்மைப்படுத்தினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஹலாலான உழைப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிம்மதியை கொடுவார். உழைப்பு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்காது. அடுத்ததாக அதனோடு சேர்த்து பிரயோஜனமான அறிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்திப்பார்கள். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பிரயோஜனமான அறிவு தான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு சொல்வார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் இல்மி லா யன்ஃபா, யா அல்லாஹ் பிரயோஜனம் தராத அறிவை விட்டு என்ன பாதுகாத்தது. எனவே கண்ணியமானவர்களே, பிரயோஜனமான அறிவு இருக்குது, அதுவும் நிம்மதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. எங்களை குழந்தைகளுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தால்தான் எங்களுக்கு நிம்மதி. குழந்தைகளுக்கு தாய் தாப்பனை மதிக்க, அல்லாஹ்வை ரசூலை மதிக்க, அவர்களுக்கு வணக்கம் செய்ய இப்படி இந்த விடயங்களை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், சொல்லலாம் அனைவரும் சொல்ல அல்லாஹ்வை வணங்குவதற்கு, பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கு, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறை நிறைவேற்றுவதற்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா, அந்த எய்மை கற்றுக் கொடுக்கவில்லையா, அங்கிருந்து நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய எய்மை கொடுக்க வேண்டும், நரகத்திலிருந்து தூரமாகக்கூடிய எய்மை கொடுக்க வேண்டும், சுவர்க்கத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய எளிமை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு எப்படி தாய் தாப்பன் எல்மா கொடுக்கிறார்கள், இந்த உலகத்துடைய கல்வியை மட்டும் சிலர் கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு வந்தா வாப்பா உமாவையே வீட்டை விட்டு திறக்குது. எங்களை நண்பர்கள் வருகிறார்கள், வாப்பா உமா நீங்க அவங்களுக்கு முன்னால் நிற்க வேண்டாம், நீங்க கொஞ்சம் ஒதுங்கிறீங்க. கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு சமுதாயத்துக்கு நாங்கள் எய்மை கொடுத்தா கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே எங்களுடைய நிம்மதியை விடுபட்டு விடும். எனவே இஸ்லாத்தின் எதிரி என்பது இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் மட்டுமல்ல, எதிரிகள் எந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய செலவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்காத போதும், நல்லதை சொல்லிக் கொடுக்காத போதும், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்ற விடயங்களை சொல்லிக் கொடுக்காத போதும், குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுக்காத போதும், எங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கின்ற எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் தூரத்தில் இருந்து எங்களை பார்ப்பார்கள், ஆனால் எங்களுக்குள்ளே என்ன நடக்குது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கே இருந்து இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்க போகிறோம், எப்படி சொல்கிறோம், எல்லாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய குர்ஆன், இந்த குர்ஆனை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளுக்கு கட்டுப்படவில்லையோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கட்டுப்படாத குழந்தைகளை தாட்டுவான், அவர்கள் கட்டுப்படாத அதாவது குடும்பங்களை, அவர்கள் கட்டுப்படாத மக்களை எல்லாம் தாட்டி விடுவான். நாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படவில்லையா, நாம் அல்லாஹ் ரசூலுடைய கடமைகளை செய்யவில்லையா, நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வார் தெரியுமா, எங்களுக்கு எதிரியாக எங்களுடைய குழந்தைகளை எல்லாம் தாட்டி விடுவான். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் ஹலாலான உழைப்பை கொடுப்பதை போல பிரயோஜனமான அறிவை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்வினை நிம்மதி அடைய முடியும். பிரயோஜனம் இல்லாத அறிவுகளை கொடுத்து விட்டால் அந்த குழந்தைகளால் எங்களுக்கு நிம்மதி கிடையாது. அந்த குழந்தைகளால் வருட முழுக்க நாம் கஷ்டத்தில் விழுந்து விடுவோம். அடுத்ததாக நிம்மதியை கொண்டு வரக்கூடிய இன்னும் முக்கியமான ஒரு காரணி மூன்றாவது, கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம். ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக ஸிஹ்ஹா வல் ஆஃபியா, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் கருமுஷ்டம் அதாவது கடுமையான நோய்களில் இருந்து பாதுகாப்பு சொல்லினார்கள். தந்தாலும் வயது வரும் வரைக்கும் என்னை வைத்து விடாது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு சொல்லினார்கள். யா அல்லாஹ் கஷ்டமான நோய்களை கொண்டு நீ சோதித்து விடாதே, பைத்தியங்களை கொண்டு நீ சோதித்து விடாதே என்று அவர்களை பிரார்த்தித்தார்கள். எனவே ஒரு மனிதனுடைய நிம்மதியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்று ஆரோக்கியம். இஸ்லாம் இந்த ஆரோக்கியத்தை நிறையவே வலியுறுத்திருக்கிறது. உலமாக்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு மூன்று விடயங்களை கற்றுத்தருகிறார்கள். ஒன்று பத்தினித்தனமான வாழ்வு. இன்னைக்கு யாருமே பத்தியம் காக்கிறல்ல, நோயென்று வந்ததுக்கு பின்னாலதான் பத்தியம், டாக்டர் சென்னதுக்கு பின்னாலதான் பத்தியம். பத்தியம் என்பது நோய் வந்ததுக்கு பின்னால் அல்ல, நோய் வருவதற்கு முன்னால். முதலாவது விஷயம் பத்தினித்தனமான வாழ்வு, பத்தினித்தனமான உணவு, பத்தினித்தனமான முறையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. இரண்டாவது என்னுடைய உடம்புக்கு கெடுதிகள் வராமல் பாதுகாத்துக் கொள்வது, அந்த ஆரோக்கியத்தை வளர்ப்பது. மூன்றாவது இவெல்லாம் மீறி ஏதாவது உடம்புக்கு கெடுதி வந்துவிட்டால் உடனே அதை நீக்குவதற்கு வழி செய்வது. கண்ணியமானவர்களே, இந்த மூணு விடயத்திலே ஆரோக்கியத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். எந்த இஸ்லாம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு என்றால் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு மனிதனுடைய வயிற்றினால் தான் அதிகமான நோய்கள் ஏற்படுகின்றது. எனவே ஒரு மனித வயிற்றை மூன்றாக பிரித்து ஒன்று உணவுக்கு, இன்னொன்று குளிர்மானத்துக்கு, தண்ணீர் குடிப்பதற்கு, இன்னும் ஒரு பகுதியை எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக வையுங்கள். இன்னும் நாம் முழுமையாக நிரப்பி விட்டால் மனிதனுக்கு நோய் தான் ஏற்படும். அதனால தான் நிறைய மனிதர்களுடைய ரிப்போர்ட்டுகளை நோம்புக்கு முன்னால் செக் பண்ணி, ஒரு மாத கால நோம்பு நோட்டத்துக்கு பின்னால் செக் பண்ணி பார்த்தா நிறைய நோய்கள் போன வழிகளையே காணல. பல லட்சக்கணக்கு கொடுத்து செலவழிக்க வேண்டிய நோய்கள் எல்லாம் ஒரு மாதம் அல்லாஹ் தந்த அந்த பலமான நோம்பினால் நீங்கியிருப்பதை பார்க்கிறோம். எங்களுடைய உடம்பை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மாதத்துல மூன்று நாள் நோன்பு, கிழமையில இரண்டு நாள் நோன்பை தந்திருக்கிறார். கண்ணியமான ஆரோக்கியம் எந்த அளவு இந்த நோய்கள் கூடியிருக்கிறது என்றால், இன்று வைத்திய சாலைகள் எல்லாம் மாடிகளாக, பல மாடிகளாக மாறியிருக்கிறது. தனித்தனி நோய்களுக்கு தனியான வைத்திய சாலைகள், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு சில நோய்களுக்கு அந்த பொறுப்புதாரிகளால் செலவழித்துக் கொள்ள முடியாது. ஊர் மக்களிடத்திலே வசூல் பண்ணி, அதுவும் காணாமல் ஒரு நாட்டிலேயும் வசூல் பண்ணி அந்த நோய்க்குரிய சிகிச்சை செய்கின்ற அளவுக்கும் இந்த நோய்கள் வியாதிகள் கூடியிருக்கின்றன. அன்பானவர்களே, நாங்கள் எப்படி எங்களுடைய உணவுக்கு ஒரு பகுதியை செலவழிப்பதை போல, எங்களுடைய கல்விக்கு ஒரு பகுதியை செலவழிப்பதை போல, எங்களுடைய நோய்க்கு ஒரு பகுதியை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள் என்றால், ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அது நிம்மதியை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வைத்திய சாலையில் ஒரு நோயாளியை போட்டு விட்டால் வைத்திய சாலையில் இருக்கின்ற போது அவர் நிம்மதிகள் எல்லாம் இல்லாமல் போகிறது. வீட்டிலே இருந்த நிம்மதி கிடையாது, வீட்டிலே இருந்த ருசியான உணவுகள் அங்கு கிடையாது, வீட்டிலே இருந்த அழகான தூக்கம் வைத்திய சாலையிலே கிடையாது, வீட்டிலே இருந்த உணவுகள் அங்கு வைத்திய சாலையிலே கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவனுடைய நிம்மதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. எனவே என்னுடைய உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரியல் அதற்கு நிறையவே வழிகாட்டியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து நான்காவது விடயம், உறவுகளை, உறவுகள் மீது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக உறவுகள் என்று சொல்கின்ற போதும் குறிப்பாக நான் அந்த இடத்திலே சொல்வது இரத்த பந்த உறவுகள், ஏனைய உறவுகளை உள்ளடக்கலாம். குறிப்பாக சொல்வது இரத்த பந்த உறவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், யாருடைய வாழ்க்கையிலே வரக்கத்து வேண்டும், யாருடைய வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டும், யாருடைய வாழ்க்கையிலே அதிகமான காலம், அவர் குறைந்த காலமாக இருந்தாலும் அதிகமான இபாதத்துக்கள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அவர் உறவு முறைகளோடு சேர்ந்து கொள்ளட்டும், உறவுகளை கவனித்துக் கொள்ளட்டும். உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பது எங்களுக்கு தருகிறார்கள் என்பதற்கு அவனை நாம கொடுக்கிறது, எங்களை வீட்டுக்கு வாராங்க என்பதற்கு அவனை நாங்க போறது, எங்களை ஒரு பங்கனுக்கு அழைக்கிறாங்க என்பதற்கு அவனை நாங்க சொல்றது, இது அல்ல உறவுகளை சேர்ந்து வாழ்றது. எங்களுக்கு தராவிட்டாலும் நாம் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு அழைப்பு தராவிட்டாலும் நாம் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், எங்களை ஒரு உறவின் அந்தத்திலே பார்க்காவிட்டாலும் நாம் அவர்களை பார்க்க வேண்டும். இதுதான் உறவுகளை கவனிப்பது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உறவு முறைகளுக்கு கூடுதலாக கவனம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே ஒரு கை சேதம் இருக்கிறது. அந்த கை சேதம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுக்கு முன்னால் கை சேதம் இருக்கும். அதே போல் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் நிம்மதி எடுத்து விடுவான். உதாரணமாக கணவன் மனைவி என்பது ஒரு உறவு முறை, கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை இருந்தால் அங்கே நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையிலே சண்டை இருந்தால் அந்த உறவு முறை சரியான முறையில் அமையாவிட்டால் அங்கே நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. தொழிலாளி முதலாளிக்கிடையிலே நல்ல ஒரு உறவு இல்லாவிட்டால் அங்கே சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது, நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. வருட வருட முடிகின்ற போது நாங்கள் கடிதங்கள் கொடுத்து எங்களுடைய சம்பளங்களை கூட்டி தருமாறு வேண்டுகோள் விடுப்போம். ஆனால் சம்பளங்கள் கூட்டுவதால் மாத்திரம் எங்களுடைய நிம்மதியை, எங்களுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்க முடியாது. மாறாக நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்ற பிரகாரம் இந்த எல்லா விடயங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளியுடைய உள்ளத்தை உடைத்துக் கொண்டு எடுக்கின்ற மனத்திலே வரக்கத்து கிடையாது. இன்னொருடைய நெருப்பை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு மனிதன் இருந்த இடத்தை இருந்து அவரை நீக்கிவிட்டு அந்த இடத்துக்கு நாம் சென்று எடுக்கிறோம் என்றால் பணம் அந்த பணம் அலாதாக இருக்க முடியாது. எனவே மற்றவர் மீது பொறாமை இல்லாமல் தேடக்கூடிய சம்பளத்தை கொண்டு திருப்தியாக நாம் வாழ வேண்டும். இருக்கின்றதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாடாகவும் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை தேவையாகவும் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்பது அது அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். எனக்கு தொழில் கிடைச்சி விட்டா நிம்மதி, ஒரு மனைவி கிடைச்சி விட்டா நிம்மதி, பிள்ளையோடு கிடைச்சி விட்டா நிம்மதி. கண்ணியமானவர்களே, இதுல அல்ல நிம்மதி. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற பிரகாரம் மனைவி இருந்து விட்டால் தான் அந்த மனைவியால் நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற பிரகாரம் குழந்தையை வளர்த்து விட்டால் தான் அந்த குழந்தைகளால் நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற பிரகாரம் எங்களுடைய தொழிற்துறவுகள் அமைந்து விட்டால் தான் எங்களுடைய தொழிற்துறவுகளுடாக நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற பிரகாரம் எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியம், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகின்ற பிரகாரம் பிரயோஜனமான அறிவுகள் வந்தால் தான் எங்களுடைய வாழ்விலே நிம்மதி எதிர்பார்க்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாடு விடயங்களும் கவனம் செலுத்துகின்ற போதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே நிம்மதி அடைய முடியும், வரக்கத்தை அடைய முடியும். வரக்கத் என்பது அதிகமாக வருவாய் வருவதல்ல, வரக்கத் இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது. கண்ணியமானவர்களே, ஆரம்ப காலங்களிலே பாருங்கள், சின்ன வருவாய் எவ்வளவு பெரிய வேலை செய்தார்கள். ஆனால் அன்றைக்கு பெரிய வருவாய் வருகிறது. சாதித்தது என்ன? ஒன்றுமே கிடையாது. வந்தவர்கள், அவரோடு இருந்தவர்கள் நல்லவர்கள், அவரோடு இருந்தவர்கள் பேணனுடையவர்கள், இந்த உலகத்தை காலுக்கு கீழே போட்டவர்கள், உலகத்தை தலைக்கு மீறி வைத்தவர்கள் அல்ல. இன்று உலகம் தான் எங்களை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்தை நாம் ஆட்ட வேண்டும். அதெல்லாம் மறந்தை போட்டு பயன்படுத்த வேண்டும். இன்று என்ன செய்கிறது? சில மனிதர்களை தொழிலே நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களை. நாம் தான் தொழிலை செய்ய வேண்டும். தொழில் எங்களை நடத்தக்கூடாது, பணம் எங்களை நடத்தக்கூடாது. பணம் எங்களுடைய கட்டுப்பாடுத்தான் இருக்க வேண்டும், தேவைக்கு தான் பயன்படுத்த வேண்டும். பணமே தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்துவிடக் கூடாது, அரசியல் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய தேவைக்கு தான் அவைகளை பயன்படுத்த வேண்டும். மருந்தை போல தேவையை முடிந்துவிட்டால் அதை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக வாழ்க்கையை நிம்மதி அடைய முடியும். எனவே இந்த நான்கு வகையான இந்த விடயங்களிலே கூடுதலாக கவனம் செலுத்தி வாழ்க்கையை நிம்மதியை தேடிக்கொள்ளுங்கள். வல்லா வல்லவன் அல்லாஹ் அந்த நான்கு வகையினூடாக நிம்மதி அடையக்கூடிய கூட்டத்திலே அனைவரை சேர்த்துக் கொள்வானா? அதனோடு இன்னும் ஒரு விடயத்தை சுருக்கமாக நினைவுபடுத்துகின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடி அருகளே, எம் எல்லாருக்கும் தெரியும் இந்த இலங்கை திருநாடு மிகவும் ஒரு நல்ல ஒரு நாடு. நானும் நீங்களும் இந்த நாட்டிலே சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை வருகின்ற திங்கட்கிழமை இலங்கையினுடைய 71வது சுதந்திர தினம். 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி பிரித்தானியரிடமிருந்து இலங்கை சுதந்திரம் அடைந்த நாள். வருகின்ற திங்கட்கிழமை 71வது ஆண்டு பூர்த்தியாகிறது. எனவே கண்ணியமானவர்களே, எனவே அந்த தினத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த நாட்டை முதலாவது போர்த்துகீயர்கள் ஆண்டார்கள், இரண்டாவது நாட்டை ஒல்லாந்தர்கள் ஆண்டார்கள், மூன்றாவது நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். இந்த நாடு எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது? உலக படத்திலே இலங்கையை பார்த்தால் இனங்கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய ஒரு நாடாக இருக்கும். வெளிநாட்டு டூரிஸ்ட் நாடுகள் எல்லாம், பணத்தோடு வாழுகின்ற நிறைய நாடுகள் எல்லாம் விடுமுறை காலங்களிலே இலங்கைக்கு செல்ல வேண்டும், அங்கே தங்க வேண்டும் என்று இங்கு உள்ள செழிப்புகளை எழில் கொஞ்சம் அழகான கிராமங்களை பார்த்து வர பணக்கார நாடுகள் எல்லாம் இங்கே வருகிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே உள்ள செழிப்பு, இந்த நாட்டிலே உள்ள நிம்மதியை அடைவதற்காக. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விடவும் இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த நாட்டு பிரஜைகளின் அடிப்படையில் இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த நாட்டுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத எல்லோரும் செய்திருக்கின்ற நல்ல காரியங்களால் தான் இங்கு நானும் நீங்களும் நிம்மதியாக அந்த நாட்டிலே வாழ்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடி அருகிலே இமாமுன் அஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், சில மனிதர்கள் மௌத்து ஆனா அவர்கள் செய்த சேவைகள் மௌத்தாக இல்ல. இன்னைக்கு நாங்க பிறந்து பார்க்கிறோம், அழகான ஒரு மஸ்ஜித் இருக்குது, முன்னால் வாழ்ந்தவர்கள் கட்டி விட்டு சென்றார்கள். அவர்கள் தான் மௌத்தானா பள்ளி மௌத்தாக இல்ல, அவங்க சின்ன நல்ல செயல்கள் மௌத்தாக இல்ல. ஒரு நாள் அவனை கபருக்கு நன்மைகள் போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் பறந்து பார்க்கிறோம் அழகான பாதைகள் பயணம் செய்வதற்கு. பாதையை செய்தவர்கள் மௌத்தாய் கபரில் இருக்கிறார்கள். பாதையிலே பயணம் செய்வதவர்களுடைய கபருக்கு நன்மை போய் கொண்டிருக்கிறது. முன்னோர்கள் இவ்வளோ விடயங்கள் எங்களுக்கு செய்து விட்டு தந்து விட்டு போயிருக்கிறார்கள். எனவே நானும் நீங்களும் மௌத்தாகிவிட்டால் அந்த நாட்டுக்கு எங்களுடைய சதக்காஜாரியா எதுவாக இருக்க முடியும்? நாங்கள் மௌத்தானால் எங்களுடைய மௌத்தோடு நன்மைகளும் முடிந்து விடுமா? எனவே கண்ணியமானவர்களே, நன்மைகளுக்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் ஏதாவது ஒரு சதக்காஜாரியா இந்த நாட்டுக்கு செய்துவிட்டு மௌத்தாகுவோம். முன்னால் வாழ்ந்தவர்கள் இஸ்லாமத்துக்காக வேண்டியும் இந்த நாட்டுக்காக நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே யூனானி மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள். இந்த யூனானி மருத்துவம் இன்று பல்கலைக்கழகத்திலே அங்கீகாரம் பெற்ற ஒரு மருத்துவமாக மாறியிருக்கிறது என்றால் அதற்கு பிரதான காரணம் முஸ்லீம்கள். ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலே கொழும்பு, காலி, மாத்தரை போன்ற பகுதிகளில் நிறுவிய வைத்தியசாலைகள் ஆரம்பத்திலே கடமையாற்றிய வைத்தியர்கள் முஸ்லீம்கள். மீரால் எம்பை, முகமது எம்பை போன்ற வைத்தியர்கள் ஆரம்ப காலத்திலே கடமையாற்றி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கு ஆரம்பத்தில் இருந்த மன்னர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த நாட்டுக்கு அவனை தம்முடைய உயிரை கொடுத்தவர்களை தேர்ந்த பக்தர்கள் நினைப்பார்கள். தேர்ந்த பக்தர்கள் என்று சொன்ன போது இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் மாத்திரமல்ல, தேர்ந்த பக்தருடைய பட்டியல் எங்களுடைய முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். நேரம் போலாத கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட நிறைய முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக மட்டுமல்ல இந்த நாட்டுக்காக அவனை தியாகம் செய்திருக்கிறார்கள். நாட்டுக்காக தங்களுடைய உயிரையும் துச்சமே நமது தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படி தியாகம் செய்ததன் விளைவாகத்தான் நானும் நீங்கள் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாட்டிலே இந்த நாடு எங்களுக்கு தந்திருக்கின்ற சலுகைகள், இந்த நாடு எங்களுக்கு தந்திருக்கின்ற இலவச சேவைகளை பார்க்கின்ற போது அது ஒரு அளப்பெரிய சேவையாக இருக்கிறது. கல்வி சேவை எடுத்து பாருங்கள், பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரைக்கும் எவ்வளவு ரூபாய்களை இந்த அரசாங்கம் எங்களுக்காக அப்படி செலவழிக்கிறது. சுகாதார செலவை எடுத்து பாருங்கள் கண்ணியமானவர்களே, எத்தனை வைத்தியசாலை, எத்தனை நோயாளிகள் புற்றுநோயாளர்கள் என்று தனியான மகளிடமே ஒரு வைத்தியசாலை, குஷ்டரோக நோயாளிக்கு மட்டக்களுக்கு மாந்தியமிலே தனியான ஒரு வைத்தியசாலை, ஆயுர்வேத ஆராய்ச்சியினர் நாவீன போன்ற தனித்தனி வைத்தியசாலை, யாருக்காக? இந்த நாட்டிலே வாழக்கூடிய குழந்தைகளின் அடிப்படையிலே எங்களுக்காக. எனவே கண்ணியமானவர்களே, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் உறுப்பினருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இந்த நாட்டை மதிக்க வேண்டும். இந்த நாட்டுடைய பாதுகாப்பை கௌரவப்படுத்த வேண்டும். இந்த நாட்டினுடைய குழந்தைகளை பல்ல, இந்த நாட்டினுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டுடைய வளங்களை பெருக்க வேண்டும். அந்த வகையிலே வல்லவன் எங்களுக்கு நாட்டுப்பட்டை வழியாக்கக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். எனவே நாட்டுப்பட்டை வழியாக்குவது என்பது வெறுமனே நான்காம் தேதி தேசிய கொடுவை ஏற்றி விடுவதால் மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நான் நீங்கள் வாழ வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, முன்னோர்கள் எங்களை சீதேவியாக ஆக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்டை நல்ல முறையிலே, இந்த நாட்டில் இருந்த ஆரம்பத்தில் இருந்த மன்னவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றி முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணங்களை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நல்லெண்ணங்களை பாதுகாப்பது இன்றைய புரஜைகளுடைய கடமையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களை, நீங்கள் நீண்ட நேரம் பேசவில்லை. எனவே அந்த சுதந்திர தின நிகழ்வு என்பது ஒருமனே ஒரு இனத்துக்குரியதல்ல, ஒரு மார்க்கத்துக்குரியதல்ல. இலங்கை நாட்டிலே மூணு பாஷை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இலங்கையினுடைய சிங்கள மொழி அல்லது தமிழ் மொழி அது தேசிய மொழி, ஆங்கில மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள், சர்வதேச மொழி, மூணு பாஷைகளை பேசக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். நான்கு மார்க்கம் மதங்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், 19 இனத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் ஒன்றுபட்டு இலங்கையின் அடிப்படையில் இந்த நாட்டுக்காக வேண்டி முன்னின்று செயலாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த நாட்டை நாம் எல்லாம் மதிக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு மதிப்பளித்து அதை மீறி யாரும் சென்றுவிடக் கூடாது. எனவே அந்த சுதந்திர தினம் என்பது வெறுமனே இன்று நாம் எல்லாம் நிம்மதியாக அந்த நாட்டில் இருக்கிறோம் என்றால் அந்த சுதந்திர தினமும் ஒரு காரணம் தான். எனவே அந்த சுதந்திர தினத்திலே நாமும் பங்கெடுக்க வேண்டும். வெறுமனே அது அரசு அலுவலகங்கள், அது பாடசாலைகள், அது வெறுமனே அப்படிப்பட்ட ஒபீஸ் போன்ற இடங்களைத்தான் என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. வெறுமனே எங்களுடைய அந்த அரசு அலுவலர்கள் மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய பள்ளி, எங்களுடைய கடை, எங்களுடைய தொழிற்சாலைகள் போன்ற இடங்களிலே அந்த தேசிய கொடியை பறக்க வைத்து நாம் இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நல்ல பிரஜைகளாக எம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்தனாலே வறுமையிலே சுவர்க்கத்துக்குரிய மக்களாக அனைவரையும் கபூல் செய்துவானாக. யாவது அந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ்வதற்கு வழியை செய்துவிட்டு சென்ற முன்னோர்கள் சீதேவி ஆகியங்கள் சென்றவர்கள் அவருடைய கபர்களை சுவர்க்கத்தில் பூஜை ஆக்கிடுவாயாக. யாவது அந்த நாட்டிலே வாழக்கூடிய எங்களுடைய நம்பிக்கை, எங்களை பற்றிய நல்லெண்ணங்களை பெரும்பான்மை சமூக மக்களின் உள்ளத்திலே போட்டுடுவாயாக. யாவது நாட்டிலே நிம்மதியாக வாழ்வதற்கும் அனைவருக்கும் வரும் புரிவாயாக. யாவல்லா வாழ்க்கையிலே நிம்மதியை அடையக்கூடிய சிறந்த முஸ்லீங்களாக அனைவரையும் கபூசிகள்வாயாக. யாவல்லா இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களா, இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல பிரஜைகளாக அனைவரையும் ஆக்கிடுவாயாக. யாவல்லா வாழ்விலே நிம்மதியை, ஆன்மீகத்தை, விவாதத்தை கொண்டு அடையக்கூடிய ஆக்கிடுவாயாக. நல்ல உறவுகளை கொண்டு அடையக்கூடிய ஆக்கிடுவாயாக. பிரயோஜனமான கல்வியை கொண்டு அடையக்கூடிய ஆக்கிடுவாயாக. ஹலாலான சம்பாத்தியங்களை கொண்டு அடையக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லா, அதே போது இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எப்படி நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறோமோ இதே நிம்மதியினாலே வறுமையிலே அனைவருக்கு தந்துடுவாயாக. யா அல்லா, என்னுடைய சக்கராத்தை இறைச்சாக்கிடுவாயாக. சக்கராத்திலே தன்மாற்றம் இல்லாம கழியுமா அவர்களை இந்த உலகத்தை விட்டு புரியக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லா, சிறிய துபாவை உங்களுடைய தலைப்பு இருக்க ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன், வா.